أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الله تعالى ينكم ولكم பலந்தரக்கூடிய கல்வியையும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹுவின் அச்சத்தால் அறக்கூடிய கண்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அமல்களையும் நல்ல துவாக்களையும் தந்தரிட வேண்டும் என்று அல்லாஹ் கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். படிக்கின்ற குர்ஆன் ஹதீஸுடைய நல்ல விஷயங்களை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் நல்லது புரிய வேண்டும் என்றும் அல்லாஹிடத்திலிருந்து ஆட்சியில் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், சகோதரிகளுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இந்த அளவு ஆர்வத்தோடு ஒரு பெரும் எண்ணிக்கையிலே இங்கே நீங்கள் ஒன்று கூடியிருப்பது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அல்லாஹ் இதற்கு உங்களுக்கு நற்கூலியை தருவானாக. உங்கள் மார்க்கத்தில் மேலும் மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியையும் அவருடைய அருளையும் அவருடைய நற்கிருபையும் தருவானாகவும் என்று அல்லாஹ் இடத்திலே மேலும் மேலும் வேண்டிக்கொள்கிறேன். கணேசத்திற்குரிய சகோதரிகளே, இன்று நாம் இந்த சபைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லிம் தியாக பின்னணி. அதாவது இன்று நிறைய முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களில் நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். தொழுமையாளிகள் அல்ஹம்துலில்லாஹ் கூடிவிட்டார்கள். நோன்பு வைப்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாகிவிட்டார்கள். ஹஜ்ஜு செய்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அதிகமாக கொண்டு செல்கிறார்கள். உம்ரா செய்பவர்கள் இது போன்று இன்னும் பல நன்மைகளை செய்வதிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல முன்னேற்றத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக நான் எதை செய்தேன், நான் எதை அல்லாஹ்வுடைய தீனுக்காக இழந்தேன், என்னால் இந்த தீனுக்கு என்ன நன்மை கிடைத்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு என்னால் என்ன செய்ய முடிந்தது, ஒரு அர்ப்பணிப்பு. இந்த வகையிலே நாம் எடுத்து பார்க்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் குறை சொல்வதற்கு இல்லை என்றாலும் எந்த அளவிற்கு ஒரு தியாகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறதோ, அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், குஃபார் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய மார்க்கத்தையும் எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரே அணியிலே நின்று கொண்டு தங்களுடைய பிரச்சாரங்கள், அதற்காக தங்களுடைய செல்வங்கள் என்று அனைத்தையும் அவர்கள் செலவழித்துக் கொண்டு முழு மூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பார்க்க போவதுமானால்
அங்கே இங்கே என்று ஏதோ ஒரு சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர, முழு சமுதாய ஆண்களும் பெண்களும் இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறார்களா என்றால், அவர்களுடைய அன்றாட பிரச்சனைத்தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறதே தவிர, அல்லாஹ்வுடைய தீனை பற்றிய ஒரு முறையான ஒரு ஆழமான ஒரு பற்று, அந்த பற்று அவர்களுடைய மன நிம்மதியை குலைத்து அவர்களது தூக்கத்தை பறித்து அவர்களை ஏதோ ஒரு மிக உயர்ந்த விளைவிக்க முடியாத ஒரு பொருளை இழந்தவன் எப்படி துடிப்பானோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு துடிப்பை ஏற்படுத்துகிறதா என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பெரும்பாலானவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல முடியும். நான் சொல்வது புரிகிறதா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முஸ்லிம்களிலே பலர் முர்த்ததாகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, முஸ்லிம்களில் முர்த்ததாகிக் கொண்டிருக்கிறார்களா என்றால், ஆ முஸ்லிம்கள் முர்த்ததாகிக் கொண்டிருக்கிறார்கள். பல மேலை நாடுகளிலே இஸ்லாமை பலர் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முஸ்லிம்களிலே பலர் முர்த்ததாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டு மாற்றார்களை, இதன் பக்கம் திரும்பக்கூடியவர்களை எல்லாம் இதற்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் காஃபிர்களுடைய ஒரு பெரும் கூட்டம். அதற்காக அரசாங்கம் வேலை செய்கிறது, பெரிய பெரிய குழுக்கள் வேலை செய்கின்றன, அவர்களுடைய மிகப்பெரிய வக்பு சொத்துகள் எல்லாம் இதற்காக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இன்று நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நமக்கு அந்த ஒரு கவலை இருக்கிறதா என்றால், அல்லாஹ் மிக அறிந்தவன். இல்லை என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும் அது மிக மிக பலவீனமாக இருக்கிறது. ஆகவே இந்த சபையிலே அந்த கவலையை எப்படி நாம் வளர்த்துக் கொள்வது, அல்லாஹுடைய தீனுக்காக நான் என்ன செய்வது, நான் அல்லாஹுடைய தீனுக்காக இந்த துன்யாவை இழப்பேனே ஆனால் அல்லாஹ் எனக்கு அதற்கு மறுமையிலே என்ன கொடுப்பான் என்பதை ஒரு பரிமாறிக் கொள்வதற்காகத்தான் அதை தெரிந்து கொண்டு, மேலும் நம்முடைய மார்க்க பணியின் வேகம், அழைப்பு பணியின் வேகம் அதிகமாகுவதற்காகத்தான் இந்த தலைப்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் தேர்ந்தெடுத்தேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும் அல்லாஹுவை ஒரு அடியான் திருப்திப்படுத்தலாம், சந்தேகமே இல்லை. தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை திருப்தி அடைய செய்யலாம், நோன்பின் மூலமாக அல்லாஹுவை திருப்தி அடைய செய்யலாம். இப்படி வணக்க வழிபாடுகளை எண்ணிக்கொண்டே செல்லலாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு. இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு, இது எனக்காக வேண்டி மட்டுமே, இவர் மிக உயர்ந்த ஒரு முஃமின் என்று கூறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பணியை வைத்திருக்கிறார். அது என்ன? அல்லாஹுவிற்காக தனது உயிரை கொடுப்பது, அல்லாஹுவிற்காக தனது செல்வத்தை கொடுப்பது, அல்லாஹுவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வது. என்ன நோக்கத்தில்? அல்லாஹுடைய அடியார்களுக்கு, அல்லாஹுவை மறந்தவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்வதற்காக, அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக, அல்லாஹுடைய செய்திகள், அவருடைய அஹ்காம், அவருடைய ஹலால் ஹராமுடைய செய்திகள், சொர்க்க நரக செய்திகள் அல்லாஹுடைய அடியார்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பணி இருக்கிறதே, இதைதான் தாவா பணி என்று சொல்கிறோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. இதைத்தான் அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. இதைத்தான் இஸ்லாஹ், சமுதாய சீர்திருத்தம் என்று குர்ஆனிலிருந்தும் மார்க்கத்திலிருந்தும் நாம் அறிகிறோம் சகோதரர்களே. இதற்காக ஒரு மூமின் ஆணோ பெண்ணோ செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிடித்தமான அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரண மக்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இதற்கு தகுதி உள்ள, இதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட, இதற்காகவே வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அவர்களைத்தான் நபிமார்கள், அம்பியா, ருசுல், ரசூல்மார்கள் என்று அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லுகிறது. நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? இந்த பணிக்காக எல்லா மக்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை, எப்படியோ அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. இதற்காக அவர்களுடைய வாழ்க்கையின் சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் அந்த 40 வயதை அடைகின்ற வரை அவர்களுக்கு முழுமையான ஒரு பயிற்சி கொடுத்து, அவர்களுடைய பண்புகளுக்கு பயிற்சி, அவர்களுடைய மன உறுதிக்கு பயிற்சி, வறுமையிலே பலவிதமான எதிரிகளுக்கு மத்தியிலே சோதனைகளை சந்தித்து வாழ்வதிலே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புடம் போட்டு எடுத்து, எந்த நிலைமையிலும் அல்லாஹுவிற்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை அறிந்து அல்லாஹ் ஒருவன்தான் ரப்பு என்ற அந்த கொள்கையிலே நபித்துவத்திற்கு முன்பும் ரிசாலத்திற்கு முன்பும் உறுதியாக இருந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அவர்களைத்தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று சொல்கிறோம். நபிமார்கள் இஸ்லா, அதாவது நபித்துவத்திற்கு முன்பும் ரிசாலத்திற்கு முன்பும் அவர்கள் இணை வைத்தது கிடையாது. அவர்கள் குஃபுர், இறை நிராகரிப்பு செய்தது கிடையாது. அப்ப இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த தாவத்துடைய பணி, அழைப்பு பணி என்பது எவ்வளவு முக்கியமான பணி என்று. தாவத்துடைய பணி எவ்வளவு முக்கியமான பணி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்தான்? ஆம், அப்படி செய்தால்தான் இந்த தீனை மக்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் எல்லா சோதனைகளிலும் தடுமாறாமல் பயப்படாமல் அவர்களால் செய்ய முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, பிறகு அவர்களுடைய சஹாபிய பெண்மணிகள், பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்த முஸ்லிமான அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று அதற்காக தியாகம் செய்த பெண்மணிகள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் பலருடைய வரலாறுகளை பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக யாருடைய வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மூமின்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக சொன்னானோ அவர்களுடைய வரலாறை கூறி ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும். சூரா தஹ்ரீம் 66வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். பாருங்கள், அழ வேண்டிய செய்தி, சிந்திக்க வேண்டிய செய்தி. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. 11வது வசனம் சூரா தஹ்ரீம். وضرب الله مثلا للذين آمنوا, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உதாரணத்தை சொல்கிறான், ஒரு முன் உதாரணத்தை அல்லாஹு தஆலா போதிக்கின்றான். ஈமான், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல், இதற்கு முன் உதாரணம் தேவை. முன் உதாரணம் இல்லாமல் யாரும் ஒரு முழுமையான மூமினாக ஆகிவிட முடியாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி இருங்கள், இப்படி இருங்கள், இப்படி இருக்காதீர்கள் என்று சட்டமாகவும் விளக்கலாகவும் மட்டும் சொல்லவில்லை, அப்படி வாழ்ந்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் பின்பற்றுவதற்கு என்று சில அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அவர்கள்தான் நபிமார்கள், அந்த நபிமார்களினுடைய வழியிலே வந்த நல்லவர்கள், சாலிஹீன்கள். இன்று சிலர், எங்களுக்கு யாரும் வேண்டாம், நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் நிச்சயமாக வழி கெடுவார்கள், வழி கெடுப்பார்கள் என்பதற்கு குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் உதாரணமாக இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் இது. ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் சட்டங்கள் மட்டும் போதும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உதாரணத்தை கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அல்லாஹ் உதாரணத்தை சொல்கின்றான்? இந்த உதாரணம், இது உங்களுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லா ஏன் சொல்கிறான்? ஏன் நபிமார்களுடைய வரலாறுகள் மட்டுமா? லுக்மானுடைய வரலாறை அல்லா சொல்கிறான், மரியமுடைய வரலாறை அல்லா சொல்கிறான். சூரா யாசினிலே யாருடைய பெயர் அறியப்படவில்லையோ, ஹபீப் நஜ்ஜார் என்ற அந்த ஒரு மனிதர், அவர் ஒரு நபி அல்ல, அவர் அல்லாஹுக்காக வேண்டி மிகப்பெரிய, அதாவது பல காலங்கள் அர்ப்பணிப்பு செய்த ஒரு பெரிய நபியோடு வாழ்ந்த ஒரு நபியின் தோழரும் அல்ல. ஆனால் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே நேரத்தில், மறுமையை புரிந்து கொண்ட அந்த ஒரே நேரத்திலே அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக வேண்டிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான வேதங்களிலேயே சிறந்த வேதமாகி அல் குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தையே அவர்களுக்காக வைத்து விட்டான். யாசின் என்ற அத்தியாயத்தை யோசித்து பாருங்கள். அதுபோன்று ஃபிரௌனுடைய சபையிலே அந்த கிபத்தி கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவர் ஒரு ஃபிரௌனுடைய வம்சத்தைச் சேர்ந்த, ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அதே நேரத்திலே அல்லாஹுவின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார். ஓமா லியா துஉக்கு மினல் நஜாத்தி வ தஉனனி இலன்னா, நான் உங்களை வெற்றிக்கு அழைக்கிறேன், நீங்கள் என்னை நரகத்தின் பக்கம் அழைக்கிறீர்களா? இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல உதாரணங்களை, நபிமார்கள் அல்லாதவர்களுடைய உதாரணங்களையும், ஏன் சகோதரிகளே அவ்வளவு தூரம் ஏன் செல்கிறீர்கள்? மனிதர்கள் கூட அல்ல, அவர்கள் மனிதர்கள் கூட அல்ல, எந்த ஒரு உயிரினத்தை பார்த்து மனிதன் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டானோ, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டானோ, அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் இந்த அல் குர்ஆனிலே, அவனுடைய வாக்கியத்திலே, கலாமுல்லாஹுவிலே மூமின்களுக்கு உதாரணமாக சொல்கிறான் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சூரா அன்னமுடைய அத்தியாயத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு எறும்பை அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுஹுது என்ற அந்த பறவையை அல்லாஹ் சொல்கிறான். அந்த பறவை என்ன செய்தது? அதனுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறானா? ஜிக்ரை பற்றி சொல்கிறானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவையின் மீது ரப்புடைய பாசம், இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனிலே அந்த ஹுதுஹுது பறவையை பற்றி புகழ்ந்து பேசும்படி அல்லாஹ் உலக மூமின்களை எல்லாம் ஆக்கினானே, அதற்கு என்ன காரணம்? அந்த ஹுதுஹுது பறவையினுடைய அர்ப்பணிப்பு, அந்த ஹுதுஹுது பறவையினுடைய தியாகம், அந்த ஹுதுஹுது பறவை அல்லாஹ்விற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட கவலை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அந்த ஹுதுஹுது பறவை மாறியது, அல்லாஹ்விற்கு அது ரொம்ப பிடித்தமாகிவிட்டது. அல்லாஹு தஆலா கலாமுல்லாஹ்விலே, குர்ஆனிலே, இந்த முஹ்கம தன்சீலிலே மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். யா அல்லாஹ், சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சுலைமான் நபி கேட்கிறான், ஹுதுஹுதுக்கு என்ன ஆனது? நான் அதை பார்க்க முடியவில்லையே, எனது படையிலிருந்து அது விலகி சென்று விட்டதா கேட்கிறார்கள். நான் விடமாட்டேன், அதை நான் கொன்று விடுவேன், அதை நான் அதனுடைய சிறகுகளை எல்லாம் பீட்டு விடுவேன், இல்லையெனில் அது எனக்கு ஏன் வரவில்லை, எனது சபையிலே வரவில்லை என்பதற்குண்டான தெளிவான காரணத்தை அது எனக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும். எந்த சுலைமான் நபிக்கு முன்னால் பேசுவதற்கு மக்கள் எல்லாம் முரட்டு ஜிங்கள் எல்லாம் பயந்தார்களோ, இப்படித்தான் சகோதர சகோதரிகளே, ஒரு மூமின், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எழுந்துவிட்டால் எந்த சக்தியையும் பயப்படாத ஒரு அசாத்திரமான ஒரு பலத்தை, ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவார். யாராக இருந்தாலும் தாவத், அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளன் என்ற ஒரு மன செம்பு வந்துவிட்டால் சரி, அது ஆண்களில் வந்தாலும் சரி, பெண்களில் வந்தாலும் சரி, ஏன் சிறுவர்களில் வந்தாலும் சரி, சிறு குழந்தைக்கு வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை அல்லாஹ் தாய்க்கு கொடுத்து விடுவான். எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ரப்புல் ஆலமீனை தவிர. அப்படித்தான் இந்த பறவை, யாரை பார்த்து முரட்டு ஜிங்கரெல்லாம் பயந்து நடுங்கிறவோ அந்த பறவை சுலைமான் நபியின் அந்த கோபத்துடைய நிலையிலே வருகிறது. சுலைமான் நபி கேட்கிறார், அவர் கேட்பதற்கு முன்னால் சொல்கிறது, இன்னி ஜித்துக்க மின் சபையும் பி நபையும் யகீன், சுலைமான் என்னை தேடிக்கொண்டிருந்தாயா, நான் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் கேள். இன்னி வஜத்து மிராஅத்தன் தம்லிகுஹும் வஊத்தியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அஸீம் வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ். சுலைமான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த யமன் நாட்டு அரசி, அந்த சபா நாட்டு அரசி சூரியனுக்கு சஜதா செய்து கொண்டிருக்கிறாய். வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி, சூரியனுக்கு சஜதா செய்கிறாய். எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருக்க, அவளுக்கு கொடுத்திருக்க ஒரு சூரியனுக்கு அல்லாஹ்வுடைய மக்ளூக்குக்கு சஜதா செய்கிறார்களே, அந்த பறவை அடுத்து பேசுகிறது பாருங்கள். தௌஹீதின் மீதுள்ள அதற்குள்ள பற்று, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி, அந்த ரப்புக்கல்லவா வானங்களை பூமிகளை படைத்த, அதிலே தனது ரகசியங்களை வெளியாக்கக்கூடிய ரப்புக்கல்லவா அவர்கள் சஜதா செய்ய வேண்டும். சுலைமானே, அவர்கள் ஒரு சூரியனுக்கு சஜதா செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சுலைமான் நபிக்கு அந்த பறவை முன்னால் நின்று கொண்டு தாவத்துடைய அந்த கவலையிலே பேசுகிறது என்றால் எப்படிப்பட்ட தைரியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான் பாருங்க. ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் இன்று மூமின்களே பலருக்கு இருப்பதில்லை. என்ன காரணம்? அவர்கள் தாயிகளா, அல்லாஹ்விற்காக நான் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக நான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்பு இல்லை. பல பெண்களை பாருங்கள், பல ஆண்களை பாருங்கள், ஒரு நேரத்திலே தாடி வைத்திருப்பார்கள், ஒரு இடத்திலே இன்னொரு இடத்திற்கு இன்னொரு நேரத்திற்கு சென்று விடுவார்கள், குறைத்து விடுவார்கள், குறைத்து விடுவார்கள், அப்படியே சிறைத்து விடுகிறார்கள். சில இடங்களிலே ஹிஜாபி அணிந்த பெண்கள் இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டால் கொஞ்சம் மாற்றுவார்கள், 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 அப்படியே கலைந்து விடுவார்கள். இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்றைய மார்க்க பற்று பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன? இன்றைய முஸ்லிம்கள் வாழுகிற கலாச்சாரங்கள், தொழுகை இருக்கிறது, முஸ்லிம்களுடைய மஸ்ஜித் இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதிலிருந்து முஸ்லிம்கள் வருகிறார்களா என்றால் சர்ச்சிலிருந்து கிறிஸ்துவர்கள் வருவதை போன்று தெரிகிறது. சர்ச்சிலிருந்து கிறிஸ்துவர்கள் வருவதை போன்று தெரிகிறது. கலாச்சாரம் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. இவன் ஒருவன் அரபு நாட்டு குழந்தையா அல்லது ஒரு ஐரோப்பிய குழந்தையா என்று தெரியாத அளவிற்கு அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள், அவர்களுடைய முக பாவனைகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் சிறந்திருக்கின்றன. எப்படி இஸ்லாம் இன்று பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இதுதான் தாவத் அல்லாஹ்விற்காக. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். யார் அவனுடைய உள்ளத்திலே இரக்கமே இல்லை, அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்களோ, ஃபிரௌன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய மகா எதிரி, பயங்கரமான பயம், அப்படிப்பட்ட பயத்தை அவன் போட்டு வைத்திருந்தான். 400 ஆண்டுகள் ஏறக்குறைய அவன் ஆட்சி செய்தான். இன்றைக்கு 5 வருஷத்திலேயே 10 வருஷம் 20 வருஷம் மன்னரா இருந்தாலே தலைக்கு மேல கருவம் ஏறிடுதுன்னு சொன்னா, 400 வருஷம் மன்னனாக இருந்தவனுக்கு எப்படிப்பட்ட கருவம் ஏறி, அவன் அந்த அரசரையிலே ஏறியவன் கடைசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மூழ்கடிக்கும் வரை ஒரு பெரிய அரசனாக அவனுடைய அந்த பெருமை அவனை அப்படியே தலைக்கு, அவனுடைய பெருமை தலைக்கு ஏறி ஏறி, ஆனா ரப்புக்கும் இல்லாதா, எனக்கு சாவே இல்லை, நான் தான் உங்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய துணிவு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அந்த மன்னனுடைய அவையிலே அவனுடைய குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள்தான் அவனுடைய மனைவி. தெரியும், ஈமானை ஏற்றால் இஸ்லாமின் பக்கம் நான் அழைத்து மூசா நபியினுடைய அழைப்பாளர்களிலே ஒருவராக நான் ஆகிவிட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று அந்த பெண்மணிக்கு நன்றாக தெரியும். தெரியாமல் இருக்குமா? ஏன்? யா அல்லாஹ், மூசா பிறந்து விடுவார் அல்லது பனி இஸ்ராயலினுடைய ஆண்கள் அதிகமாகிவிட்டால் நமக்கு பாதிப்பு என்று அறிந்த அந்த ஃபிரௌன், அந்த சிபுக்குகள் இஸ்ரவேலர்களுடைய பெண்களை எப்படி சித்திரவதை செய்தான், அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை எப்படி கொடூரமாக கொலை செய்தான். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்லும் போதெல்லாம் இஸ்ரவேலர்களே, யுதபிஹு அபனாஅகும் யுதபிஹூன அபனாஅகும் வ இஸ் அன்ஜைனாகும் மின் ஆலி ஃபிரௌன் யஸூமூனகும் சூஅல் அதாப் வ யுதபிஹூன அபனாஅகும் வ யஸ்தஹியூன நிஸாஅகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு பெரிய ஹிக்மத் இருக்கிறது. இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு மோசமான தண்டனை கொடுத்துக் கொண்டிருந்தால், உங்களது பெண்களை வாழ வைத்தான், உங்களுடைய ஆண்களை எல்லாம் கொலை செய்தான், அவன் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய முறையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ இல்லையோ. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், யுஸபிஹூன ஸபஹ். அரபியிலே பல வார்த்தைகள் இருக்கின்றன கொலை செய்வதற்கு. ஸபஹ யஸ்பஹு அறுத்தான், கழுத்தை அறுத்து கொலை செஞ்சது. கத்தல, கத்தியால எங்கேயாவது குத்தி கொலை செஞ்சது கத்தல. ஆனால் குர்ஆனிலே ஃபிரௌன் இஸ்ரவேலர்களை கொலை செய்ததை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும் போது இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லவில்லை. ஸபஹ என்பதிலிருந்து துலாசி மதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். கத்தல என்பதிலிருந்து கத்தல யு கத்திலு தகுதீலன் யு கத்திலூன என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். என்ன அர்த்தம்? ஸபஹ என்றால் கழுத்தா இருந்தால் செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு, கத்தல என்றால் கத்தியால குத்தினா கொலை செஞ்சா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஃபிரௌன் அப்படி செய்யவில்லை, கொடூரமாக கொலை செய்தான், இரக்கம் இல்லாமல் கொலை செய்தான், கண்டம் துண்டமாக இறக்கினான். இப்படி சாதாரண கொலை அல்ல, கொடூரமான கொலை. அப்படி என்ன கொடூரமான கொலை செய்திருப்பார்கள்? நாம் தான் குரானை ஆராய்ச்சி செய்வதே கிடையாது, குரானுடைய சந்தேகத்தை கேட்பதே கிடையாது. இன்றைய மக்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பல இடங்களிலே கேட்டது உண்டு, சொன்னது உண்டு, நினைவுபடுத்திக் கொண்டது உண்டு. அதை இங்கும் சொல்கிறேன். பல நாட்கள் என் பல ஆண்டுகளாக ஜும்ஆ தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆண்கள் தொழுகிறார்கள் இந்த ஊரில் கூட அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்கிறீர்களோ இல்லையோ, ஜும்ஆவுடைய தொழுகை பெண்களுக்கு கடமை இல்லை, ஆனால் கலந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய தொழுகையில் பெரும்பாலும் சூரத்துல் ஆலா, சூரத்துல் காஷியா ஓதுவார்கள். சரியா? இன்றைய முஸ்லிம்களாகிய நாம் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஆலாவையும் சூரத்துல் காஷியாவையும் ஜும்ஆவுடைய தொழுகையிலே வாழ்நாள் முழுக்க ஓதினார்கள்? அப்படி அதில் என்னத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று என்றைக்காவது அமர்ந்து சிந்திச்சிருக்கிறோமா? அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து படிச்சிருக்கிறோமா? ஒரு ஆளுமை அணுகி இதில் அப்படி என்னத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சூறாவை எங்களுக்கு ஒரு நாள் பாடம் நடத்துங்கள் என்று கேட்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு ஓதுறார் கேட்டோம். எவ்வளவு அலட்சியம் பாருங்கள். குர்ஆனோடு நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாகும். ஒரு சூறா குர்ஆன் தொழுகையிலே ஓதப்படுகிறது, கண்டிப்பா நம்ம பல பேருக்கு அரபி தெரிகிறது இல்ல. இமாம் அணுகி, இமாம் நீங்க இன்னைக்கு எந்த சூறாவை ஓதுறீங்க, அவருக்கு அர்த்தம் கேட்கறதுக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் சுபுக தொழுகைக்கு வர்றோம். இமாம் இன்னைக்கு நீங்க என்ன சூறா ஓதுனீங்க, எந்த ஆயத்துல இருந்து ஓதுனீங்கன்னு கேட்டுட்டு போய் வீட்டுல உட்கார்ந்து அல்லாஹ் ரப்பு என்னோடு பேசிய குர்ஆன் ஆயிட்டே, இன்று இமாம் அவர்கள் அதை ஓதினார்களே, இதிலே அல்லாஹ் எனக்கு என்ன சட்டத்தை சொல்கிறான் என்று திறந்து படிப்பதற்கு கூட நேரம் இல்லை. பத்திரிகைகள் படிக்க நேரம், டிவிகள் பார்க்க நேரம், செல்போனிலே பல மணி நேரங்கள் வீண் பேச்சுகளை பேசுவதற்கு நேரம், வீணான பக்கங்களை புரட்டுவதற்கு நேரம், ரப்பு எனக்கு சொன்ன கட்டளையை, ரப்பு எனக்கு சொன்ன தூதை தெரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. குர்ஆனோடு எப்படிப்பட்ட பலவீனம் பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபிரௌனுடைய விஷயத்திலே பயன்படுத்தும் போது யுஸபிஹூன யுக்தீலூன என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவ்வளவு மோசமான கொடூரமான கொலை. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் தப்சீர்களின் தாயாகிய தவீல் குர்ஆனை எழுதிய அந்த இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இப்னு கஸீர் குர்துபி என்று நீங்கள் எத்தனை தப்சீர்களை அறிகிறீர்களோ இந்த தப்சீர்கள் எல்லாம் தப்சீர் தபரியினுடைய சுருக்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஹிஜ்ரி 300 எழுதப்பட்ட மிக ஆதாரப்பூர்வமான சஹாபாக்களுடைய கூற்றுகளையும் தாபியினுடைய கூற்றுகளை கொண்டு மட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை கொண்டு மட்டும் கோர்வை செய்யப்பட்ட மிக ஆதாரப்பூர்வமான தொகுப்பு. அதில் எழுதுகிறார்கள், ஃபிரௌன் என்ன செய்வான் என்றால், ஒரு வருஷம் ஆண் பிள்ளைகளை கொலை செய்வான், அடுத்த வருஷம் விட்டு வைப்பான். காரணம் என்ன? இப்படியே குண்டு கொண்டே வந்துவிட்டால் அடுத்து வேலை செய்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்களே, ஆண்கள் இருக்க மாட்டார்களே என்று. எப்படி கொலை செய்வான் என்றால், அந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஆகுவதற்குண்டான அந்த நேரம் வருவதை அங்கே பணியில் இருக்கக்கூடிய அந்த இங்க நர்ஸ் மாதிரி அந்த காலத்தில் காபிலா என்று இருப்பார்கள், பிரசவம் பார்ப்பதற்கு அந்த பெண்களை வைத்திருப்பான். அவர்கள் சொல்வார்கள், இந்த பெண் இந்த மாசத்திலே கர்ப்பிணி ஆனால் இப்போது இந்த மாசத்திலே இந்த தேதிக்குள் அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கலாம் என்று. அந்த தேதி ஆரம்பமானவுடன் அவர்களை கொண்டு வந்து விடுவார். என்ன செய்வான்? நல்லா பாதுகாக்க வேண்டும். மூங்கில் கம்புகள், மூங்கில்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மூங்கில்களை சம பாதியாக வெட்டி அதனுடைய ஒரு பகுதியை நன்கு கூர்மையாக சீவி விடுவான். முந்தைய காலத்தில் கிராமத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், வேலி போன்று அமைப்பார்கள் இந்த கம்பிகளால். அந்த காலத்திலே கம்பிகள் இரும்புகளை வாங்கி செய்ய முடியாத காலத்திலே அந்த மூங்கில் கம்புகளை இரண்டாக பிளந்து ஒரு பக்கத்தை நன்கு கூர்மையாக சீவி வேலியாக வைத்திருப்பார்கள். தாண்டி வர முடியாது, சரியான கூர்மையாக இருக்கும். குத்தினால் அப்படியே உள்ளே சென்றுவிடும், அந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கும். அந்த மூங்கில் கம்புகளை அப்படியே வரிசையாக நிற்க வைத்துவிட்டு அதிலே அந்த கற்பிணி பெண்ணை முற்றிலும் ஆடையை களைந்து அதற்கு மேலே ஒரு கம்பை கட்டி அந்த கம்பிலே இந்த கற்பிணி பெண்ணுடைய கையை கட்டி விடுவான். எப்படி கட்டுவான்? அந்த கற்பிணி பெண் அந்த கயிறை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டே இருந்தால் அவள் இந்த கம்பினுடைய குத்துதலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். கை வலிக்கிறதே என்று அந்த தொங்கிக் கொண்டிருப்பதை விட்டாள் என்று சொன்னால் அவளுடைய கால் முழு உடம்புடைய அந்த கனத்தோடு அந்த கூர்மையான அந்த மூங்கில் கம்புகளின் மீது பட்டு அந்த கம்பு குத்தக்கூடிய வலி தாங்காமல் திரும்பும் அவர் அந்த கம்பு அந்த கயிறை பிடித்து தொங்கக்கூடிய இந்த மாதிரி கொடுமை செய்வான். இந்த கொடுமையிலே அவள் துடித்துக் கொண்டே இருப்பாளே, அந்த நேரத்தில் அவளுக்கு குழந்தை பிறந்துவிடும். அந்த பிறக்கின்ற குழந்தை அப்படியே அந்த மூங்கில் கம்பனுடைய கூர்மைக்குள் அந்த மென்மையான உடல் அப்படியே குத்திக் கொள்ளும். கடைசியில இப்படியே தடுமாறி இருக்கக்கூடிய அந்த கற்பிணி பெண் செய்வது தெரியாமல், என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் நீண்டெடுத்த அந்த குழந்தையின் மீதே தனது காலை வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள துணிந்து விடுவார். இதை கிபித்திகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கடைசியில் அந்த குழந்தை செத்துவிட்டது என்று முழுமையாக தெரிந்தவுடன் அந்த தாயை கீழே இறக்கிவிடப்படும். தனிமையிலே நாம் நினைத்து பார்ப்போம் ஆனால் நெஞ்சங்கள் எல்லாம் பதறிவிடும். யோசித்து பார்க்க முடியுமா? ஒரு பெண், அதுவும் ஆணல், அதுவும் எந்த நேரத்திலே, எந்த நேரத்திலே அவள் மிக பலவீனமாக இருப்பாளோ, பலவீனத்திற்கு மேல் பலவீனத்திலே இருப்பாள். கற்பம் தரித்திருக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், வேதனையை உணர்ந்து கொண்டிருப்பாள், பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பாள். அந்த நேரத்திலே அவளை கட்டி தொங்க வைத்து அவளுடைய குழந்தையை ஒரு தாய் அவ்வளவு வேதனையோடு பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தையை பார்க்கும் போது அத்தனை துன்பங்களையும் மின்னல்களையும் அவள் சந்தித்த அத்தனை வழிகளையும் மறந்து விடுகிறாள் என்றால் அந்த குழந்தையின் மீது அவ்வளவு பெரிய பாசத்தை அல்ல அந்த தாய்க்கு போடுகிறான். அந்த குழந்தையை தான் செய்வதை தெரியாமல் தானே காலால் மிதித்து கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய நிலைமை அவன் ஏற்படுத்தி இருந்தான் என்றால் அந்த தாய் பட்ட மன வேதனையை நினைத்து பாருங்கள். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். யார்? ஃபிரவுனுடைய மனைவி ரழியல்லாஹு அன்ஹா வஅர்தாஹா அன்ஹு. இந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை போட்டான். அதுவும் எப்படி? எப்போது இந்த குழந்தையை பார்த்தார்களோ, இந்த குழந்தையின் மீது முஹப்பத் அவர்களுக்கு வந்ததோ, அப்பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை விதைத்து விட்டான். சகோதரிகளே, இந்த இடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஆம், அப்படித்தான். நல்லவர்களை நேசித்தால் நன்மையை அல்லாஹ் உள்ளத்திலே போடுவான், மூமின்களை நேசித்தால் ஈமானை அல்லாஹ் உள்ளத்திலே போடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெண் மீது எதிரிகளின் வீட்டிலே தனக்கு மிகப்பெரிய எதிரியான, அதுவும் தன்னைத்தானே ரப்பு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு துணிந்த ஒரு மகா எதிரியினுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானே என்ற காரணம், இந்த பெண் தனது நபியாக ஆகப் போகிற ஒரு குழந்தையின் மீது பிரியம் வைத்தாள். தனது நபியாக ஆக போகிற ஒரு குழந்தையின் மீது எந்த குழந்தையை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, பிரியம் வைத்திருக்கிறேன், எனக்காக உன்னிடம் எந்த நபியிடம் செய்யாத ஒரு செயலை செய்ய போகிறேன், நேரடியாக உன்னிடம் பேசப் போகிறேன் மூசா என்று சொன்னானோ, அந்த குழந்தையின் மீது அவர்கள் வைத்த பாசம் பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடினார். நமது நபியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குழந்தைகளையும் செல்வ குழந்தைகள், வசதியானவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றார்கள் பெண்கள். ஹலீமா கடைசியிலே திகைத்து நின்றார். செல்வத்திற்காக வந்தவர், ஏதோ பால் கொடுத்தால் ஊதியம் கிடைக்குமே என்பதற்காக வந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ உறவினர்கள் எல்லாம் இறை நிராகரிப்பு செய்தார்கள், இணை வைப்பு செய்தார்கள், நபியை அவமானப்படுத்தினார்கள், நபியை ஊரை விட்டு விரட்டுவதற்காக சதி செய்தார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு பனூ சாத், தாயிஃப் நகரத்திலிருந்து பனூ சாது கிளையார்கள், அந்த குடும்பத்து பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு குடும்பத்திற்கு, அவளுக்கு மட்டுமல்ல அவளுக்கு, அவளுடைய கணவனுக்கு, அவளுடைய பிள்ளைகளுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை நாடினானே, ரழியல்லாஹு அன்ஹா என்று உலக மூமின்கள் போற்றக்கூடிய அந்த தரஜாவை அல்லாஹ் கொடுத்தானே, ஏன் தெரியுமா? நபியை அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பே நேசித்தார்கள். அந்த நபிக்கு தனது மார்பிலே இடம் கொடுத்தார்கள். அந்த நபியை பரக்கத்துள்ள ஒரு குழந்தையாக இருக்கும் போதே மதித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடிவிட்டார். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்களை நேசிப்போம் என்று சொன்னால் நல்லவர்களுடைய பாக்கியத்தை அடைவோம், அவர்களை வெறுப்போம் என்று சொன்னால் ஈமானை இழக்க வேண்டியதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான் பாருங்கள், ஒரு அடியான் பரவான கடமைகளை செய்து என்னை நெருங்குவது போன்று வேறு விதத்திலே நெருங்க முடியாது. அடுத்து நத்துல்களை செய்து செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகிறேன். பிறகு என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனை நான் எனது வலியாக ஆக்கிக் கொள்கிறேன். பிறகு என்ன சொல்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அந்த எனது நேசனிடத்திலே யாராவது பகைமை காட்டினால் அவனிடத்திலே நான் போர் செய்ய தயாராகி விடுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் இருந்தார். அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை எப்போது நிகழும் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை, தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள். கேட்டவருக்கு மனம் வருத்தமாகிவிட்டது. நான் தவறான கேள்வியை கேட்டுவிட்டேனோ, என் விஷயத்திலே ஏதாவது குர்ஆன் வசனம் இறங்கிவிடுமோ என்று பயத்திலே ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டார். சபை முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன ஸாயிலு அனி ஸா, மறுமையை குறித்து விசாரித்தவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் வருகிறார், ரசூலல்லாஹ் என்ன சொல்லப் போகிறார்கள் என்ற பயத்தோடு அவர் கை தூக்குகிறார். நான் தான் அல்லாஹ்வின் தூதர். நபி கேட்டார்கள், மறுமையை பற்றி கேட்கிறாயே, அதற்கு நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய்? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான தொழுகையினிடம் நான் வைத்திருக்கவில்லை, அதிகமான நோன்புகளை நான் வைத்திருக்கவில்லை, ஆனால் ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹுவை, அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன். இப்படி நம்மால் இன்று சொல்ல முடியுமா என்று நினைத்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் என்று சொல்லும் போது அழுகி வந்தால் அல்லாஹ்வுடைய பயமும் முகப்பத்தும் இருக்கிறது. அரசிலே ஏழு மக்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தனிமையிலே உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் என்று சொல்லும் போது அழக்கூடிய மனிதன், அதுவும் எப்படி, ஒரு நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் பீரிட்டு வருவதை போன்று அழக்கூடிய மனிதன். சாதாரணமாக சாலை என்று சொல்வார்கள், ஜரா என்று சொல்வார்கள், அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஒரு ஆற்று வெள்ளத்தை போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அழகை. அந்நியத்திற்குரிய சகோதரிகளே, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நல்லவர்களை நேசிப்பதற்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்கே இந்த ஃபிரௌனுடைய மனைவியின் இந்த வரலாற்றை பார்க்க போனால், இவர்களுக்கு கிடைத்த இந்த ஈமான், அந்த நபியை பாதுகாக்க வேண்டும், அவர் மீது இவர்களுக்கு இருந்த அந்த நேசம். சொல்கிறார், குர்ரத்து ஐனி லி வலக லா தத்லு அஸா யன்ஃபனா அவ் நத்தகிதஹு வலதா, சூரா கஸஸை படித்து பாருங்கள். கொன்றுவிடாதே, நமக்கு இந்த குழந்தை நன்மை தரலாம், நமக்கு கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள். பணிவு இருந்தது, அன்பு இருந்தது. அன்பு மட்டும் இருந்தால் போதாது, பணிவும் இருக்க வேண்டும். அப்துல் முத்தலிபிடத்தில் அன்பு இருந்தது, அபு தாலிபிடத்தில் அன்பு இருந்தது. உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கலாம், அபு தாலிபும் தானே அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார், பாதுகாத்தார், அரவணைத்தார். அப்துல் முத்தலிபும் தானே, ஏன் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்பதாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை இருந்தது, ஆணவம் இருந்தது, அவர்களுடைய உள்ளத்திலே அந்த ஒரு கர்வம் இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை. அன்பு இருக்க வேண்டும், அதே சமயத்திலே பணிவு இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்து விடுவார். இப்லீசுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தார், ஆனால் பெருமை இருந்தது, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. மலக்குகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது அன்பும் இருந்தது, அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டும் என்ற அந்த பண்பும் இருந்தது. அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுத்தார். அல்லாஹ் அவர்களுடைய அதே தர்காவிலே அல்லாஹ் வைத்துக் கொண்டான். ஆதம் இடத்திலே தவறு செய்தார், அல்லாஹுவின் மீது அன்பு இருந்தது, அல்லாஹுவிற்கு முன்னால் பணியக்கூடிய அந்த பண்பு இருந்தது. அவர் தவறு செய்ததற்கு பிறகும், தவறு என்றால் சாதாரணமான தவறு அல்ல, அல்லாஹ் தனது கரத்தால் படைத்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே ஜன்னத்தில் அதிரிலே அவரை தங்க வைத்து அவ்வளவு நேமத்துகளை கொடுத்ததற்கு பிறகு நேரடியாக அல்லாஹு தஆலா நீ இதை சாப்பிடாதே என்று அல்லாஹ் தடுத்ததற்கு பிறகு அல்லாஹுடைய சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சைத்தானுக்கு கீழ்படிந்து சாப்பிட்டு விட்டார். இருந்தும் அல்லாஹ் அவரை மன்னித்தான். காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது முஹப்பத்தும் பணிவும் இருந்தது. ஹுது என்று சொல்வார்கள், இன்கிசார் என்று சொல்வார்கள், இன்தியாத் என்று சொல்வார்கள், தஸ்லீம் என்று சொல்வார்கள், சவாபு என்று சொல்வார்கள். பணிவு இருந்தது, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெண்மணி அப்படித்தான். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون ஈமான் ஏற்றுக்கொண்டார், ஒரு அழைப்பாளராக மாறினார். பிரவுனுடைய குடும்பத்தில் உள்ள பல பெண்கள் ஹிதாயத்திற்கு வருவதற்கு காரணமாகிக் கொண்டே செல்கிறார். பிரவுனுக்கு செய்தி தெரிய வருகிறது, நிராகரிப்பா அல்லது வாழ்க்கை, நிராகரிப்பா ஈமானா வாழ்க்கையா, எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? நீ ஏற்றுக்கொண்ட அந்த மூசாவுடைய ரப்பை நிராகரிக்க போகிறாயா, அல்லது உன்னை கொல்லவா? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறேன், ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், மூமினாகத்தான் இருப்பேன். அப்போது என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். இங்கே பாருங்கள், இதான் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய எதிரிகள் அல்லாஹுடைய அழைப்பாளர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம். ஆனால் இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பாளர்களுக்கு வெற்றி கொடுத்தே தீருவான். ஒரு வெற்றி என்ன? அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வெற்றி. இன்னொரு வெற்றி என்ன? அல்லாஹுடைய பொருத்தம். இறுதி நாள் வரை வரக்கூடிய மூமின்கள் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியது. ஏன் சகோதரிகளே, எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மந்திரிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், நிறைய செல்வந்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே. அவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்றால் தெரிந்திருக்காது, தெரியவும் வாய்ப்பில்லை, அப்படி தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அன்னை ஹதீஜா என்று சொன்னால் உடனே ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறோமே, ஆயிஷா என்று சொன்னால் ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறோமே, ஹஃப்ஸா என்று சொன்னால் ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறோமே. உம்மு சுலைம் நினைத்து பாருங்க, அந்த ஒரு சாதாரண பெண்மணியை, நபியின் மனைவியும் அல்ல, ஒரு குறைஷி வம்சத்தை சேர்ந்தவளும் அல்ல, அன்சாரிகளிலே ஒரு பெண்மணி. அவருடைய உள்ளத்தில் நபியின் மீதும் நபியின் மார்க்கத்திலிருந்து மார்க்கத்தின் மீதும் இருந்த அந்த பாசத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள், பல காட்சிகளை பார்க்கிறார்கள். உமரோடு இந்த பெண்மணியை சமப்படுத்தி சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்திற்கு சென்றேன், அங்கே ருமைசாவை பார்த்தேன், அவளுடைய மாளிகையை பார்த்தேன். யார் அவர்கள்? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதரின் மீது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். எப்படி பாசம் வைத்திருந்தார்கள் என்றால், அதற்கு தனியாக ஒரு நேரம் வேண்டும், அதை பற்றி சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்வோம் கடைசியில். திரும்ப சொல்வோம், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்போது அந்த பெண் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறாள், மறுமையை தேர்ந்தெடுக்கிறாள். யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வர்வாஹ ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன சொல்கிறார்கள்? கொடுமைப்படுத்த அவன் முயற்சி செய்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட கொடுமை? சாதாரணமா குத்தி கொலை செஞ்சிருங்க, கழுத்தை சீவி கொலை செஞ்சிருங்க, சாவதற்கு முன்பாகவே பயந்து அவள் சாவ வேண்டும். எப்படி? சாதாரண சாவு அல்ல, எதிரிகள் இப்படித்தான் செய்வார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாவதற்கு முன்னால் பயந்தே சாவ வேண்டும். அழைத்து செல்லப்படுகிறார்கள், கைகால்கள் கட்டப்பட்டு பூமியிலே கிடக்கப்படுகிறார்கள். ஒரு மலை குன்றினுடைய கீழே மிகப்பெரிய பாறையை ஏற்பாடு செய்து அந்த பாறை மேலிருந்து உருட்டி விடப்படுகிறது. யாரை நோக்கி? கீழே படுத்திருக்கக்கூடிய அந்த ஆசியாவை நோக்கி. நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பாறை இன்னும் சில வினாடிகளில் தன் மீது விழுந்து தன்னை நசுக்கப் போகிறது என்று நினைத்தால் ஒரு ஆணுடைய நிலைமை அல்ல, ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். யா அல்லாஹ், மென்மையான படைப்பு, ஒரு அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஒரு மிருதுவான படைப்பு. ஆனால் இதுதான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே ஈமான், இதுதான் ஒரு தாயா அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அல்லாஹிற்காக நான் என்னை இழக்கப் போகிறேன் என்ற அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மன தைரியம், அழக்கூடிய நேரத்திலே தன் உயிரை பாதுகாத்துக் கொள், என் உயிர் என்னை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் நமக்கு உதாரணமாக ஆக்கிவிட்டான். ربي ابن لي عندك بيتا في الجنة. يا الله எனக்கு சொர்க்கத்திலே ஒரு அறை வேண்டும், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு ரூம் வேண்டும். பைத் என்று சொன்னால் தார் என்று சொன்னால் பெரிய வீடு, பைத் என்று சொன்னால் ஒரு சின்ன இடத்தில் கட்டப்படுகிற ஒரு சிறிய அறை போன்ற ஒரு வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் பைத்துல் நபி என்று தான் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பெரிய பங்களாவிலே வாழவில்லை, பல ரூம்களை கொண்ட வீடுகளிலும் வாழவில்லை, மொத்தமாக ஒரு ரூம் இருக்கும் அவ்வளவுதான் எல்லாவற்றுக்கும். அதான் பைத் என்ன கேட்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் சொர்க்கத்திலே ஒரு அறை, நான் அங்கே தங்க வேண்டும். எப்படிப்பட்ட துஆவிலும் எளிமையான துஆவை பாருங்கள். அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையோடு பயம், நான் எதற்கு தகுதியானவனோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் இன்று என்ன கொஞ்சம் செய்து விட்டால் நேரா ஜன்னத்தில் பிரதோசுக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி தலைக்கு மேல பெருமை ஏறிடுது. மற்றவர்கள் யாரையும் திரும்பி பார்ப்பது கிடையாது, மற்றவர்கள் யாரையும் மதிப்பது கிடையாது. ஆனால் இந்த பெண்மணியும் தியாகத்திலே மிகப்பெரிய தியாகத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் பணியக்கூடிய அந்த பணிவை பாருங்கள். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை கொடு, ஒரு அறையை கொடு. பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி. யா அல்லாஹ், எனது நிலைமை இறுதியாகி விட்டது, இனியும் ஃபிரௌனுடைய அந்த அநியாயங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் சொல்வதிலிருந்து இதற்கு முன்பும் அவன் அவர்களை தொந்தரவுப்படுத்திக் கொண்டிருந்தான், அடித்து அவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தான் என்பதை புரிய முடிகிறது. வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜினி மினல் கௌமி ழாலிமீன். வசதியான வாழ்க்கை வேண்டாம், ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம், அரசு சபையிலே வாழ்க்கை வேண்டாம், எனக்கு என்ன தேவை, சொர்க்கத்திலே ஒரு அறை தேவை. யா அல்லாஹ், என்னை பாதுகாத்துக் கொள். அல்லாஹ் இருக்கு எவ்வளவு பிடித்தமாகிவிட்டது. இன்று நமக்கு யார் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு என்றால் அங்கே நபி வருவார்கள் முதலாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த குர்ஆன் இறக்கப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக ஆக்கினான், அபூபக்கருக்கு அல்லாஹ் உதாரணமாக ஆக்கினான், உமருக்கு, உஸ்மானுக்கு, அலிக்கு, பிலாலுக்கு, ஹப்பாபுக்கு, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதுக்கு, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு என்று அத்தனை சஹாபாக்களுக்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய கியாம நாள் வரை உள்ள எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் அவர்களை உதாரணமாக ஆக்கினானே. அல்லாஹ் அவர்களை எவ்வளவு நேசித்திருந்திருப்பான், அல்லாஹுடைய அன்பை அவர்கள் எவ்வளவு அடைந்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். ஏன், அல்லாஹுடைய அன்பை ஒரு தாயால் தான் உணர முடியும், ஒரு உண்மையான ஒரு அழைப்பாளனால் தான் உணர முடியும். அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய, அந்த அர்ப்பணிப்புக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மூமினால் தான் அல்லாஹுடைய முகப்பத்தை முழுமையாக அடைய முடியும். இபாதத்தால் அடையலாம், கொஞ்சம் அடையலாம், இபாதத்தால் அடையலாம், கொஞ்சம் அடையலாம், ஏனைய காரியங்களால் அடையலாம், அடைய முடியாது என்று சொல்லவில்லை, கொஞ்சம் அடையலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மூன்று தன்மைகள் இமாம் புகாரி கிதாபுல் ஈமானிலே அறிவிக்கிறார்களே, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று குணங்கள் வேண்டும் சகோதர சகோதரிகளே ஈமானை சுவைப்பதற்கு, ஈமானுடைய ஹலாவத்தை உணர்வதற்கு. அது என்ன? கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகம் அனைத்தை விட தனக்கு விருப்பம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அது ஒரு தாயால் தான் முடியும். ஏன்? அடுத்து வரக்கூடிய வார்த்தை அதை சொல்லுகிறது. ஏன்? அடுத்து ஹதீஸுடைய முடிவு அதை சொல்லுகிறது. இரண்டாவது சொன்னார்கள், வஅயுஹிப்பு லிஅகீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்ப வேண்டும், தனக்கு சொர்க்கத்தை விரும்பினால் அடுத்தவனுக்கும் சொர்க்கத்தை விரும்பு. உனது அண்டை வீட்டுக்காரனுக்கு விரும்பு, உனது எதிர் வீட்டுக்காரனுக்கு விரும்பு, உன்னோடு வேலை செய்பவர்களுக்கு விரும்பு, உன் ஊரில் வாழக்கூடியவர்களுக்கு விரும்பு. நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய், அவர்கள் எல்லாம் நரகத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள், உனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்னால் நீ எதை அவர்களுக்கு விரும்புகிறாய்? உணவளிப்பதையா, சோறு கொடுப்பதையா, சாப்பாடு கொடுப்பதையா? எதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டானோ அது விஷயத்தில் மட்டுமா? அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், நெருப்பில் தான் தள்ளப்படுவதை வெறுப்பதை போன்று, பயப்படுவதை போன்று குஃபுரிலே தான் தள்ளப்படுவதை அவர் வெறுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஒன்றை சொல்கிறேன், நான் சொல்லவில்லை, உலமாக்கள் சொன்னதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தௌஹீதுடைய ருசியை அறிய வேண்டுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த உணர்வை பெற வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தாவத்திலே உங்களை இழக்காத வரை லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய ருசியை அடையவே முடியாது. ஆம், இபாதத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பல காலங்களிலே அடையக்கூடியதை, எப்படி பல ஆண்டுகளிலே அடையக்கூடியதை தாவாவிலே அர்ப்பணித்துக்கு வந்துவிடுங்கள், ஒரு நொடியிலே நீங்கள் அனுபவிக்கலாம். 100 உதாரணங்களை உங்களுக்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சொல்ல முடியும். நபித்தோழர்கள் சஹாபாக்கள், இன்று நாம் குறைந்தது 12-13 ஆண்டு வயதில் இருந்து 60-70 ஆண்டுகள் வரை வாழ்ந்தால் இபாதத்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அல்ல. சிலர் 50 வயதிலே இஸ்லாமை ஏற்றார், சிலர் 60 வயதிலே இஸ்லாமை ஏற்றார், சிலர் 70 வயதிலே இஸ்லாமை ஏற்றார். இஸ்லாமை ஏற்று அடுத்த நாளிலேயே அவர் இறந்து விடுகிறார். ஆனால் அவர்கள் அடைந்த ஈமானை, ஈமானுடைய சூழலை நாம் அடைய முடியவில்லையே. காரணம் என்ன? அல்லாஹ்விற்காக வேண்டி இறக்க தயார் இல்லை, தாவத்துக்காக வேண்டி நாம் இறக்க தயார் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போருக்காக செல்கிறார்கள். ஒரு கருப்பு அடிமை எங்கோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர், இந்த சஹாபாக்கள் அங்கு தங்கி இருந்ததை பார்த்து விட்டு அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய இரையச்சம் எல்லாம் அவருக்கு பிடித்து விட்டது, இது என்ன மார்க்கம் என்று கேட்கிறார்கள். சிலை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதர் சொல்கிறார்கள், இது இஸ்லாமிய மார்க்கம், இவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. அப்படியா, இதை எனக்கு சொல்லுங்கள் சொல்கிறார்கள், நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய நாங்கள் செல்கிறோம். அப்படியா, நானும் அதற்கு தயார். அழைத்து செல்கிறார்கள் சோழர்கள். ஒரு நாள் போர் முடிகிறது, கனிமத்துகள் கிடைக்கின்றன. கிடைத்த கனிமத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று பங்கு வைக்கிறார்கள். அதிலே சஹாபாக்களுடைய ஒட்டகங்களை, குதிரைகளை மேய்ப்பதற்கு சென்றிருந்த அந்த புதிய தோழர் அவருக்கும் ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டு, இதை அவர் வந்தால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். மாலை இரவு ஏற்பட்ட போது அந்த தோழர் வருகிறார். நபி தோழர்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அந்த தோழருக்கு, இது உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தாக கொடுத்த பங்கு என்று சொல்கிறார்கள். அப்படியா, இது என்ன செல்வம்? இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. அதை அழைத்துக் கொண்டு, அதை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹிற்கு முன்னால் வந்து நிற்கிறார் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா மாலும் ஆதாகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வம். அந்த தோழர் சொல்லுவதை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், லா அலா ஹாதா அஸ்லம்து, இதற்காக நான் முஸ்லீம் ஆகவில்லையே, இதற்காக நான் உங்களுடன் வரவில்லையே. நபி அவர்கள் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு எதற்காக வந்தாய்? யா ரசூலல்லாஹ், அலா அன் யாதியனி ஸஹ்முன் கர்பன் வயத்குல மின் ஹாதா வயக்ருஜு மின் ஹாதா, நான் உங்களோடு ஜிஹாதிலே கலந்து கொள்ளும் போது ஒரு அம்பு வர வேண்டும், அது எங்கிருந்து வந்தது என்று தெரிய வேண்டாம், அந்த அம்பு எனது இந்த தொண்டையில் இந்த பக்கமாக சென்று இந்த பக்கமாக வெளியேற வேண்டும், அதிலே நான் ஷஹீதாக வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசவில்லை, உஸ்துக் யஸ்துக்குல்லாஹு மஅக், உண்மையை சொல், உண்மையான எண்ணமாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு அதை நிறைவேற்றுவான். பல நேரத்திலே நான் பார்த்ததுண்டு, ஹஜ் உம்ராவுக்கு செல்லும் போது அரஃபா மைதானத்திலே பொதுவாக பல பேர் வருவார்கள், துவா செய்வார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வார்கள். யா அல்லாஹ், யா பரக்கத்திலே பரக்கத்தை கொடு, ஆமீன், சத்தம் புதுசா இருக்கும். யா அல்லாஹ், எங்களுக்கு ரிசுக்குடைய பரக்கத்தை கொடு, ஆமீன், பரக்கத் புதிய சத்தமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய துவாக்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, துன்யாவை சொல்லி 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 எல்லாத்துக்கும் ஆமீன் பலமா இருக்கும். அந்த நேரத்தில் ஆலிம், யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய பாதியிலே ஷஹீதாக கூடிய தௌஃபீக் குடும்பம் ஒருத்தர் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. யா அல்லாஹ், எங்களது பிள்ளைகளை உனது பாதையிலே முஜாஹிதாக ஏற்றுக்கொள் ஒருத்தர் நாம் சொல்ல தேர்கிறோம். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு பரக்கத்தை கொடு, எங்க பிள்ளைங்களுக்கு யா அல்லாஹ் துன்யாவுடைய செல்வத்தை நிறைவா கொடு, ஹலாலான ரிசுக்க கொடு. ஆமீன் டென்ட்டையே பொழுதுகும், ஆமீன் சொல்றோம், டென்ட்டே பொழுதுகும். யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆலிம்களாக தாயிகளாக முஜாஹிதர்களாக ஏற்றுக்கொள். சைலண்ட். என்ன பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி காட்டுங்க, எந்த அளவு நாம் அதை விரும்புகிறோம் அல்லாஹ்விற்காக அர்ப்பணமாகுவதை. அந்த தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சரி செல். உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்த நாள் தோழர்கள் ஷஹீதானவர்கள் தேடப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறித்து அந்த தோழரை தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஷஹீதுகள் மூடி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒருவரை ஒருவராக முகத்தை திறந்து பார்த்துக் கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே அந்த தோழர் ஷஹீதுகளிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஜாவிற்கு அருகிலே வருகிறார்கள். சொல்கிறார்கள், முழுமையாக அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுங்கள் என்று. அகற்றப்பட்டால் அவர் எங்கே விரல் வைத்தாரோ அந்த இடத்தின் வழியாக அம்பு சென்றிருக்கிறது, எங்கே விரலை காட்டினாரோ அங்கிருந்து அம்பு வெளியேறி. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி. அவருக்கு தன்னுடைய ஆடையை கஃபனாக அணிவித்தார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். தனது கரத்தால் அவர்களை தூக்கி கபரிலே அடக்கம் செய்தார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதான் கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹுடைய தீனுக்காக அந்த தியாகம். சுமையாவால் ஏன் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடிந்தது? தாவத்துக்காக, தீனுக்காக அர்ப்பணிப்பு, தௌஹீதுடைய அந்த சுவையை அனுபவித்தார்கள். கண்ணுக்கு முன்னால் அந்த கொதி நீரிலே கைதிகள் போடப்பட்டு அவர்களுடைய உடலெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்தாக பகுதி பகுதியாக வெந்து தனித்தனியாக பிரிவதை பார்க்கிறார்கள். அவர்களும் அதில் தான் போடப்படுகிறார்கள். கொஞ்சம் அழுகிறார்கள், சிப்பாய்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், அழுகிறார். ஒருவேளை மாறி விடுவார் போல் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சம்பவம். அப்போது அந்த மன்னர் கேட்கிறார், நீ நசரானியாக மாறிவிடப் போகிறாயா? மௌத்தின் பயத்தால் நீ அழுகிறாயா? சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது ஒரு உயிர் தானே. என் உடலில் உள்ள முடிகளின் அளவுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்திருந்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே நான் அதை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு உயிர் அல்லாஹின் பாதையிலே கொல்லப்பட்டால் அழுத்து என்னிடம் உயிர் இல்லையே என்று நான் பயப்படுகிறேன், அதற்காக அழுகிறேன் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இப்படி குர்ஆனுடைய பல உதாரணங்களை பார்க்கும் போது, குறிப்பாக சஹாபிய பெண்மணிகளிலே பலருடைய சம்பவங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். உம்மு சுலைம் என்று ஒருத்தரை சொன்னேனே, யாருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய அந்த மாளிகையை பார்த்தேன் என்று சொன்னார்களே, அவர்களை பற்றி கொஞ்சம் புரிந்து பார்ப்போம். இதான் சகோதரிகளை படைத்தான் நபி அவர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்பே அங்கே அவர்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள். மாலிக் என்ற ஒருவரை மனம் முடித்திருக்கிறார்கள். இவர்களோ வாலிப பெண், மனம் முடித்திருப்பதோ வயசான ஒரு ஆள். அவர்களுக்கு மூன்று குழந்தை பிறக்கிறது. அனஸ் இப்னு மாலிக், பரா இப்னு மாலிக், உமைர் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக்கை பற்றி உங்களுக்கு தெரியும், பரா இப்னு மாலிக்கை பற்றி தெரிந்திருக்காது. மிக பிரசித்தி பெற்ற சஹாபி, மிக பிரசித்தி பெற்ற சஹாபி. அடுத்து உமைர் சிறு குழந்தையாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பாளர் முஸ்அப், தாயியத்துல் இஸ்லாம், இஸ்லாமின் முதல் அழைப்பாளர், மதீனாவிற்கு வந்தபோது இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் ஒருவர் உம்மு சுலைம். ஆனால் அவருடைய கணவர் இஸ்லாமை ஏற்றதற்காக அவர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார், வேதனை செய்து கொண்டே இருக்கிறார். இறுதி வரை அவர்கள் இஸ்லாமை விடவில்லை. வெறுத்த கணவர் அந்த பெண்மணியை விட்டுவிட்டு சாம் தேசம் சென்று விடுகிறார். மூன்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த பெண்மணி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹுடைய வருகை அவர்கள் அறிகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. என்ன நடக்கிறது? இப்படி ஒரு தியாகத்தை இன்று நம்மால் நினைத்து பார்க்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மரியமுடைய உதாரணத்தை சொல்கிறான், அந்த மரியமுடைய தாயின் உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த எத்தனை சகோதரிகள் இதற்காக தயாராக இருக்கிறீர்கள்? وَإِذْ قَالَتْ رَبِّ إِنِّي نَذَرْتُ لَكَ مَا فِي بَطْنِي مُحَرَّرًا فَتَقَبَّلْ مِنِّي. குழந்தை பிறப்பதற்கு முன்பே ஒரு தாய், யா அல்லாஹ், பிறக்கக்கூடிய குழந்தை உனது தீனுக்காக, பிறக்கக்கூடிய குழந்தை யாருக்காக? உனது தீனுக்காக நேர்த்தி செய்து விட்டேன் அல்லாஹ். فتقبل مني அந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொள்ளலாம். فلما وضعتها قالت ربي اني وضعتها انثى يا الله பெண் குழந்தையை பெற்றெடுத்து நீ நான் என்ன செய்வது, எனது நேர்ச்சியை நிறைவேற்ற முடியவில்லை. இன்றும் நேர்ச்சி நடக்கிறது. நாகூர் தர்கால புறா வாங்கி விடுவேன், கோழி வாங்கி விடுவேன், சேவல் வாங்கி விடுவேன், நேர்ச்சி செய்கிறார்கள். என்ன நேர்ச்சி பாருங்கள், சிறுக்கால நேர்ச்சிகள் அல்லது மற்ற நேர்ச்சி செய்தாலும் கூட இந்நேர்ச்சி எப்படி இருக்கிறது, துன்யாவுக்காக தன்னுடைய ஹாஜத்துக்காக அல்லாவிற்காக எதையாவது நேர்ச்சி செய்திருக்கிறோமா? ரப்பி இன்னி நதர்த்து லக மாஃபி பத்னி முஹர்ரா, அதை கேட்டவர்கள் அல்லவா உம்மு ஸலீம் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கணவனை இழந்து தனது குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உம்மு ஸலீம் அனசை அழைத்து வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா குவைதி முக அனஸ் ஃபதகப்பல்ஹு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக நான் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, நான் ஒரு ஏழையான பெண், கணவனை இழந்த ஒரு பெண், வசதி இல்லை, இதோ எனது மகனையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணியாளராக. இதுதான் அர்ப்பணிப்பு சகோதரிகளை. தீனுக்காக எதை செய்தோம், அல்லாஹ்விற்கு எவ்வளவு பிடித்தமாக இருக்கும். தனது ரசூலுக்காக, அந்த ரசூலுடைய ஹிதுமத்துக்காக தனது மகனை, அதுவும் அந்த மகன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தனக்கு சம்பாதித்து தருவான், தான் ஆதரவற்ற நிலையில் தனக்கு துணை நிற்பான் என்ற தேவையின் நேரத்தில், இதுதான் தியாகம். தேவை இருக்கும் போது செய்ய வேண்டும், தேட்டம் இருக்கும் போது, அங்கே அதற்குண்டான தேவை அவசியம் இருக்கும் போது செய்ய வேண்டும். இன்று நாம் செய்யக்கூடிய கோடிக்கணக்கான தர்மங்கள் எல்லாவற்றையும் நாம் கொடுத்தாலும் கூட சஹாபாக்கள் ஒரு கையளவு கொடுத்ததற்கு சமமாகாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் தஹபா மா பலக நிஸ்ஃப முத்தி அஸ்ஹாபி, உஹது மலை அளவு தங்கம் இருந்து அதை நீங்கள் தர்மம் செய்தாலும் எனது தோழர் ஒரு கைப்பிடி அளவு செய்த அந்த தானியத்திற்கு சமமாகாது என்று சொன்னார்களே. என் தெரியுமா, தேவையான நேரத்திலே, அந்த இக்கட்டான நேரத்திலே, அதுவும் இல்லாத நேரத்திலே அதை அல்லாஹ்விற்காக கொடுக்க முன்வந்தார்களே. இன்று நாம் அப்படி இல்லை, எவ்வளவோ நமக்கு இருக்கிறது, அதிலிருந்து ஒரு சிறு அளவைத்தான் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதிலும் நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய எண்ணம், நம்முடைய மனது எங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. சொல்கிறார்கள், ஹாதா குவைதி முகையா ரசூலல்லா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயிடம் இருந்து குழந்தையை பிரிப்பதை விரும்புகிறார்களா? ஆனால் அந்த தாய் அல்லாஹ்வை ரசூலை நேசித்த அந்த பாசத்தால் அந்த குழந்தையை ரசூலுல்லாஹுவால் தட்டக்கூடியவில்லை, ஏற்றுக்கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஆண்டுகள் தன்னோடு அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மரணிக்கும் போது அனசுடைய வயது 20 வயது. குழந்தையை கொடுத்தார்கள், அதோடு ரசூலுல்லாஹை மறந்து விட்டார்களா? ரசூலுல்லாஹுடைய குடும்ப பெண்மணிகளுக்கு எப்படி ரசூலுல்லாஹோடு தொடர்பு இருந்ததோ அந்த அளவிற்கு ஆழமான நட்பை பாசத்தை ரசூலுல்லாஹுவின் மீது வைத்திருந்தார்கள் உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரிகளே. வித்தியாசமான பாசம் சகோதரிகளே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் சென்றது கிடையாது. உம்மு ஸுலைம் அவர்களுடைய சகோதரி உம்மு ஹிராமுடைய வீட்டுக்கு தவிர அங்கே சென்று ஓய்வெடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வியர்வையை உம்மு ஸுலைம் சேகரித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண ஏழை பெண்மணியை தரிசிக்க அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு இருந்த கண்ணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒருவருக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக கொடுப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். என்ன நடக்கிறது, ரசூலுல்லாஹுவின் மீது அவர்களுக்கு இருந்த பாசம் மொஹப்பத்தானது, ரசூலுல்லாஹுவை பார்க்காமல் உம்மு ஸுலைமால் இருக்க முடியாது. பயணமாக இருந்தாலும் சரி, ஏன் போராக இருந்தாலும் சரி, எப்படி மூத்த சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மூத்த சஹாபாக்கள், பத்ரிகள், உஹதிகள் ரசூலுல்லாஹோடு போர்களிலே கலந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட பெண்மணிகளில் ஒருவர்தான் உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹுடைய பத்ருடைய கஸ்வாவை தவிர வேறு எந்த கஸ்வாவையும் உம்மு ஸுலைம் தவறவிட்டது கிடையாது. ஒரு பெண்மணி ஏன் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்தால் நானும் மதீனாவிலே இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் பயணத்திலே இருந்தால் நானும் பயணத்திலே இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் போரிலே இருந்தால் நானும் போரிலே இருக்க வேண்டும். இந்த பாசம் பிரியமானது அவர்களை எப்படி துடிதுடிக்க வைத்ததென்றால் கற்பம் அடைகிறார்கள். இடையிடையே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம், கவனமாக கொஞ்சம் கேளுங்கள், கவனம் சிதறிவிட வேண்டாம். ஹிஜ்ரி அதாவது மக்காவுடைய வெற்றி, அந்த ஹிஜ்ரி 8 நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம். அப்போது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா கற்பமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கற்பம் தரித்துள்ள ஒரு பெண்மணி கடைசி காலத்திலே எந்த அளவு சிரமத்தை அனுபவிப்பாள் என்று. ஆனால் இந்த உம்மு சுலைமான் ரழியல்லாஹு அன்ஹா அந்த வேதனை வலி எல்லாம் ஒரு வழியாகவே தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு புறப்பட்டு விட்டார்கள். தெரியும் அங்கே ஒரு போர் நடக்கப் போகிறது என்று. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களோடு வருவேன். தனது கணவனார் அபூதலஹா இறக்கப்படுகிறார். இவ்வளவு இல்லை, அல்லாஹ்வின் தூதரோடு நாம் சென்றே ஆக வேண்டும், பிரியக்கூடாது அல்லாஹ்வின் தூதரோடு. சல்ல தூதரிலிருந்து பயணம் செல்கிறார்கள், செல்கிறார்கள் மக்கா வெற்றி. அதற்கு பிறகு எதிர்பாராமல் ஹுனைன் யுத்தம். அந்த ஹுனைன் யுத்தத்திலே ஆண்கள் எல்லாம் சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோடு நிற்கிறார். கையிலே உருகிய குச்சிறு வாளோடு கேட்கிறார்கள், உம்மு சுலைம் என்ன வாள்? அல்லாஹுவின் தூதரே, எனக்கு அருகிலோ உங்களுக்கு அருகிலோ யாராவது எதிரி நெருங்கிவிட்டால் இந்த வாளால் அவருடைய வயிற்றை நான் குதறி விடுவேன். ரசூலுல்லாஹை பாதுகாப்பதிலே கற்பமாக இருக்கிறார்கள். சரி, மக்கா வெற்றி முடிகிறது, ஹுனைன் வெற்றி முடிகிறது, திரும்பி வருகிறார்கள். மதீனாவிற்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது, வலி அதிகமாகி விடுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே உண்டான பாச போராட்டம். கணவன் மனைவியின் பாசத்தை விடவெல்லாம் நபியின் பாசம். இங்கே அபூ தலஹா திகைத்து நிற்கிறார். மனைவிக்கு வலி ஏற்பட்டு விட்டதே. இப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலை. இவரை விட இவர் மிஞ்சியவராக இருப்பார், அவரை விட அவர் மிஞ்சியவராக இருப்பார். எதிலே? அல்லாஹுடைய முஹப்பத்திலே, ரசூலுடைய முஹப்பத்திலே, அல்லாஹுடைய தீனுக்கு அர்ப்பணிப்பதிலே. இங்கே அபூ தலஹா என்ன பார்க்கிறார்? மனைவிக்கு வலி அதிகமாகி விட்டதே, எங்கே தங்கி விடுவாரோ, தன்னையும் தங்க வைத்து விடுவாரோ, ரசூலுல்லாஹோடு பயணம் செய்துவிட முடியாது. ரசூலுல்லாஹோடு ரசூலுல்லாஹ் மதீனாவிலே நுழையும் போது தானும் அவர்களோடு மதீனாவில் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைய முடியாதோ என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இங்கே உம்மு சுலைம் என்ன எண்ணுகிறார்? தனது இந்த வலியால் கணவன் தன்னையும் தங்க வைத்த தங்கிக் கொண்டு தன்னையும் தானும் தங்கிக் கொண்டு என்னையும் தங்க வைத்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருக்கிறார். சொல்கிறார்கள் ஒருவர் இருவரிடம், மற்றவரிடத்திலே என்ன செய்யலாம், யார் முதல்ல முந்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாம இருவரும் மற்றவர் என்ன சொல்வாரோ என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது உம்மு சுலைம் சொல்வதை பாருங்கள். இதுதான் ஒரு தியாக பெண்மணி. இப்படிப்பட்ட தியாக பெண்மணி தான் சகோதரர்களை இந்த இஸ்லாமுக்கு தேவை, இன்று அல்லாஹுக்கு தேவை, அல்லாஹுடைய தீனுக்கு தேவை. அல்லாஹ் இவர்களைத்தான் நேசிக்கிறான், இவர்களைத்தான் அந்த சஹாபிய பெண்மணிகளுடைய தரகாவிலே அல்லாஹ் வைக்கிறான். அந்த பெண்மணி சொல்வதை பாருங்கள், எனக்கு வலி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சந்தேகம் இல்லை, ஆனால் கடைசி வரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செல்வோம், எங்கே வலி அதிகமாகி விடுகிறதோ அங்கே நான் தங்கிக் கொள்கிறேன், நீங்களாவது ரசூலுல்லாஹோடு மதீனாவில் நுழைந்து விடுங்கள். ரப்பி ஜல்ல ஜலாலஹு யா அல்லாஹ். இருவருக்கும் அல்லாஹ் உறுதியை தருகிறான், சரி அப்படியே செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் சகோதரிகளே, அல்லாஹ் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் இழக்க வைத்து விடுவது கிடையாது. இருவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சௌகரியத்தை தருகிறான், மதீனாவிற்கு நுழைந்து விடுகிறார்கள் சௌகரியமாக. பிறகு அங்கே குழந்தை பிறக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என் குழந்தையை முதலாவதாக பார்க்க வேண்டும், அவர்கள் தான் இதற்கு பெயர் வைக்க வேண்டும், அவர்களது எச்சில் தான் இந்த குழந்தையின் வாயிலே முதலாவதாக நுழைய வேண்டும். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார். இரவு கடைசி பகுதியிலே குழந்தை பிறக்கிறது, பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் தான் பார்க்க வேண்டும், அவர்களது எச்சில் தான் இந்த குழந்தையின் வாயிலே செல்ல வேண்டும். ஆனால் யாருக்கும் காட்டாதே, இது ஹப்பிகை ரசூலுல்லாஹ் காலை சுபுகத் தொழுகைக்கு பிறகு அவர்கள் சதக்காவுடைய ஒட்டகங்களை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனஸ் வருகிறார், குழந்தையோடு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மலர்கிறது. உம்மு சுலைம் குழந்தை பெற்று விட்டாரா? ஆம், அல்லாஹ்வின் தூதரே, கொண்டு வாருங்கள் அந்த குழந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மடியிலே வைத்து அப்துல்லாஹ் என்று அதற்கு பெயர் சூட்டி அஜ்வா பேரிச்சம்பளத்தை எடுத்து நின்று அந்த குழந்தையின் வாயிலே வைக்கிறார்கள். அந்த குழந்தை நின்று அதை சாப்பிடுகிறது, அப்படியே அவருடைய இனிப்பை சுவைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், அன்சாரிகள் பேரிச்சம்பளத்தை விரும்புவதையும் என்ன சொல்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு மதீனாவிலே கல்விமான்கள் என்று அறியப்பட்டார்களே சஹாபாக்கள், அவர்களிலே அப்துல்லாஹும் ஒருவராக இருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்மு சுலைமுடைய பாசம் அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. உஹது போரிலே நீங்கள் பார்த்தால் எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி தாக்க வந்து கொண்டிருந்த போது மூமின்களிலே பலர் படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் குற்றுயிராக அவர்கள் மோசமான அந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்த போது அங்கே உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அப்படியே ஒன்று சேர்ந்து அந்த ஷஹீதுகளுக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவனை இழந்திருக்கிறார்கள், மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார்கள், கணவன் இல்லை, என்ன செய்வது? அபூ தல்ஹா வருகிறார், ஏறக்குறைய ஒரு 35 வயதை தாண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா மதீனாவின் செல்வந்தர்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் வருகிறார். அபூ தல்ஹா உம்மு சுலைம் இடத்திலே தனது விருப்பத்தை சொல்கிறார். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அழைப்பை பாருங்கள், அந்த அர்ப்பணிப்பை பாருங்கள். யா அபா தல்ஹா மிஸ்லுக லா யுரா, உன்னை போன்ற ஒருவரை யாரும் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். ஒலாக்கின்னக ரஜுலுன் கேஃபிரும் முஷ்ரிக்கும் பில்லா, நீ ஒரு காஃபிர், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவன், நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது. திரும்பி சென்று வருகிறார். அடுத்த நாள் வருகிறார், உம்மு சுலைம், உனக்கு நாம் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் குமித்துக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். உம்மு சுலைம் சொல்கிறார், அபூ தல்ஹா, உனது தங்கமும் வேண்டாம், உனது வெள்ளியும் வேண்டாம், நீ முஸ்லிமானால் போதும், நீ இணை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீ வணங்கக்கூடிய தெய்வங்களை நீ பார்க்கவில்லையா? இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? ஈமான், குர்ஆனுடைய அந்த வசனங்கள், தாவா, அல்லாஹ்வின் பாதையிலே மக்களை அழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை போட்டான் உள்ளத்திலே. அபூ தல்ஹா, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலையை நீ வணங்குகிறாயே, அந்த சிலையின் ஒரு அந்த மரத்தின் ஒரு பகுதியை நீ சிலையாக ஆக்கினாய், இன்னொரு பகுதியை இன்னொருவன் விறகாக வீட்டிலே எடுத்துக்கொண்டு எரித்து சாம்பலாக்கி விட்டான், உனது இந்த சிலை அதிலே நெருப்பு மூட்டப்பட்டால் எரிந்து சாம்பலாகிவிடும், இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையா நீ வணங்குகிறாய் என்று சொன்னவுடன் அபூ தல்ஹாவின் உள்ளத்திலே இஸ்லாம் வந்து விடுகிறது. சொல்கிறார்கள், உம்மு சுலைம், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு போதும், எந்த மகரும் வேண்டாம். அபூ தல்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்படுகிறார், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த கணவனும் மனைவியும் அல்லாஹுக்காக வேண்டி செய்த அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை பாருங்கள். இவர்கள் யார்? ரசூலுல்லாஹோடு நெருக்கமாக இருந்த அபூபக்கர், உமர் போன்ற அந்த சஹாபாக்களுடைய பட்டியல்களிலே வருகிறார்களா? இல்லையே சகோதரர்களே. அந்த தியாக உணர்வு, அல்லாஹ்விற்காக ரப்புக்காக வேண்டி என்ற அந்த உணர்வு ஒரு சில சம்பவங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிடித்தமாகிவிட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு சொல்கிறான். இரண்டு சம்பவங்களை பார்த்து முடிப்போம் சகோதரிகளே. ஒன்று என்ன? சூரத்துல் ஹஷரிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம், 9வது வசனம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே அனுப்புகிறார்கள், ஆயிஷாவிடத்திலே அனுப்புகிறார்கள், ஹப்ஸாவிடத்திலே, உம்மு சலமாவிடத்திலே என்று எந்த மனைவியிடத்திலே அனுப்பினாலும் பதில் வருகிறது, அல்லாஹுவின் தூதரே, தண்ணீரை தவிர சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. இதுதான் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் சகோதரிகளே. தண்ணீரை தவிர உண்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இன்று நமது நிலை என்ன? அல்லாஹு தலா கொடுத்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவ்வளவு கொடுத்திருந்தும் ஒரு நன்றி கெட்ட தன்மையில் தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை விட மேலுள்ளவர்களைத்தான் துன்யாவுடைய விஷயத்திலே பார்க்கிறார்களே தவிர தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்ப்பதே கிடையாது. தீனுடைய விஷயத்திலே தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கிறார்கள், அவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா துன்யாவுடைய விஷயத்திலே தனக்கு மேல் அவங்களை பார்க்கலையா நீங்க? பல ஆண்கள் ஹராமிலே செல்வதற்கு காரணத்தை கேட்கும் போது வீட்டில் பிரச்சனை தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சஹாபாக்களுடைய பெண்கள், தாயோ சகோதரியோ அல்லது மனைவியோ சஹாபாக்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். லா துஸ்ஈமூனா மினல் ஹராம், ஹராமிலிருந்து நீங்கள் எங்களுக்கு உணவளித்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? நாங்கள் பசியை தாங்கிக் கொள்வது எங்களுக்கு எளிது, நரக நெருப்பை தாங்குவதை விட. என்ன சொல்லி அனுப்புவார்கள் தங்கள் ஆண்களுக்கு? நாங்கள் பசியை, இந்த வறுமையை தாங்கிக் கொள்ள முடியும், நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. எனவே ஹராமிலிருந்து எங்களுக்கு நீங்கள் உணவளித்து விடாதீர்கள். இப்படி அல்லவா ஒரு பெண் இருக்க வேண்டும்? தனது கணவனுடைய இறையச்சத்திற்கு, தனது கணவனுடைய மார்க்கப்பத்திற்கு அர்ப்பணிப்பை தூண்டக்கூடியவளாக. சரி, யாரிடத்திலும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இடத்திலே. அங்கே அபூ தல்ஹா இருக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, விருந்தாளியை நான் அழைத்துச் செல்கிறேன், விருந்தாளியை நான் அழைத்துச் செல்கிறேன். நன்றாக தெரியும் வீட்டிலே எதுவும் இல்லை என்று. எதை தவிர? அற்பமான மிக குறைந்த அளவு உணவுகளை தவிர. விருந்தாளியை ரெடி பண்ணி வச்சுட்டு அழைத்து வருவதற்கு முன்னால் மனைவி இடத்திலே வருகிறார். யாரிடத்திலே? உம்மு சுலைம் இடத்திலே வருகிறார். உம்மு சுலைம், உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹுடைய விருந்தினர் நமது வீட்டுக்கு வரப்போகிறார். ரசூலுல்லாஹுடைய விருந்தினர் வரப்போ என்ன செய்ய வேண்டும் கணவனாரே? என்ன இருக்கிறது? சிறுவர்களுக்குள்ள உணவுதானே இருக்கிறது, பரவாயில்லை. அவர்கள் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டி அவர்களை தூங்க வைத்துவிடு, இருக்கிற உணவை கொண்டு வந்து வைத்துவிடு. விருந்தாளி வந்து உட்கார்ந்தவுடன் அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்கை சரி செய்வது போன்று நீ அந்த விளக்கை அணைத்துவிடு, நாம் சாப்பிடுவது போன்று பாசாங்கு காட்டுவோம், அவர் திருப்தியாக சாப்பிட்டு செல்லட்டும். இன்று ஒரு நாளைக்கு இரண்டாவது நாள் விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பொழுதன்னைக்கு விருந்தாளியை கூட்டிட்டு தான் வருவீங்களா நீங்க என்று சில பெண்கள் சொல்வதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்தளிக்காத வீட்டிலே நன்மை இல்லை என்று. விருந்தளிக்காத வீட்டிலே நன்மை இல்லை, விருந்தளிக்காதவரின் விஷயத்திலே எந்த நன்மையும் இல்லை என்று. ஏன்? மன் கான யூமின் பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضைஃபஹு, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், இக்ராம், அவரை மரியாதை செய்யட்டும், அவரை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளட்டும். வருகிறார்கள், அதே போல நடக்குது. இது யாருக்கும் தெரியவில்லை. இந்த சம்பவம் மட்டும் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை என்றால், ரசூலுல்லாஹுவால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்றால் இன்று நம் வரை யாருக்கும் தெரிந்திருக்காது. இதுதான் இஹ்லாஸ் சகோதரிகளே, இதுதான் இல்லாஹியத். அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்பை, அந்த தியாகத்தை, அந்த ஈகையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறியக்கூடாது என்று மறைத்து வையுங்கள். ஆனா இன்றைக்கு என்ன, கொஞ்சம் செஞ்சவனே என் பேர் பெருசா போர்ட்ல போடணும், கொஞ்சம் கொடுத்தவனே என் பேர் வரணும், யாரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு போடுவீங்களா, யாரு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு போடுவீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஹயர், யாருக்கு சொல்லல அபூ தல்ஹா? அவ்வளவு மறைத்து வைத்திருந்தார். காலையில போனா சுபுஹ் தொழுகை நடக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் சிரித்து விட்டார். அபூ தல்ஹா, மா சனஅதும் பித்தைஃபி, விருந்தாளிகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள்? அஜிபல்லாஹ் வஹிகல்லாஹு லிஷஅனிகுமா, உங்களை பார்த்து அல்லாஹ்விற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து விட்டது, அல்லாஹ் சிரித்து விட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினருக்கு நீங்கள் கொடுத்த கண்ணியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய ஒரு சூராவாக இறக்கிவிட்டான், வல்லதீன தபவ்வு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ ஸுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊதூ وَيُثِرُونَ عَلَىٰ أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. தனக்கு கடுமையான பசி பட்டினி இருந்தாலும் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் இந்த அன்சாரிகள். ஒரு சஹாபி செய்த அந்த தியாகத்தை ஒட்டுமொத்த அன்சாரிகளின் சார்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த காமிதியா பெண் அவள் செய்த தௌபா மதீனாவாசிகளுக்கு எல்லாம் போதுமானது என்று. இந்த
இவர் செய்த அந்த அர்ப்பணிப்பு ஒட்டுமொத்த மதினாவாசிகளின் சார்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இது ஒரு சம்பவமா? அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு செல்வத்தை கொடுக்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான். தோட்டம் செலவுகள் முன்பும் இருந்து கொண்டுதான் இருந்தன, ஆனால் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து செலவழித்து கடைசியாக ஒரு தோட்டம் இருக்கிறது, தானும் குடும்பத்தார்களும் தங்குவதற்காக. சாதாரணமான தோட்டம் அல்ல, ரசூலுல்லாஹிவிற்கு விருப்பமான தோட்டம், மதினாவிலே அதிகமான பேரித்த மரங்கள் இருக்கின்ற தோட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறான், அந்த வசனம் இறக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போது அபூ தல்ஹாவும் அங்கே முன்னால் இருக்கவில்லை, ஓடோடி வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, ஒரு வசனம் இறக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேனே. இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹிடமிருந்து ஒரு மார்க்க விஷயத்தை ஆயத்தை கேட்டுக்கொண்டால் உடனே வீடு திரும்பும் போது யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி செல்வார்கள். நீங்கள் ஹிஜாபுடைய விஷயத்தில் இந்த சம்பவத்தை வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு பார்த்திருக்கலாம். ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்படுகிறது, அன்சாரிகள் வீடு திரும்புகிறார்கள், கடை தெருவுகளில் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருந்த பெண்கள் எல்லாம் யாரிடத்தில் மேல்மிச்சமான ஆடு இருந்ததோ அங்கேயே போர்த்தி கொண்டார்கள், இல்லாதவர்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள், தங்கள் போர்வைகளை கிழித்து அதிலே ஒரு பகுதியை போர்த்தி கொண்டு பிறகு வெளியே வருகிறார்கள். வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வசனம் இறக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்று. அப்படியா? அந்த பிர் என்ற அந்த அல்லாஹ்விற்கு விருப்பமான சிபத்தை தனக்கு விரும்புவதை செலவு செய்யாமல் அல்லாஹ்வின் பாதையில அர்ப்பணிக்காமல் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆமகு தல்ஹா, அல்லாஹ்வின் தூதரே சாட்சியாக இருங்கள், பைர்ஹாவிலே உள்ள எனது அந்த தோட்டம் எனக்கு எனது செல்வங்களிலேயே விருப்பமான தோட்டம், அது அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் தூதருக்காக நான் அதை ஆக்கி விடுகிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அடுத்த கட்ட ஒரு நிலை, சரி அதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்பை பாருங்கள், அது ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு தோட்டமாயிட்டு. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பரவாயில்லை, உங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு அதை சதக்கவாக ஆக்கிவிடுங்கள். அப்படியா அல்லாஹ்வின் தூதரே? ஓகே, எனது தந்தை வழி சகோதரர்கள் இருக்கிறார்களா, சாச்சாமார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சதக்காவாக கொடுத்து விட்டேன். ஆனா இன்றைக்கு குடும்பம் பிரிகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்களிலே முக்கியமான காரணம் என்ன? கணவன் தனது சகோதரிக்கு செலவு செய்கிறான், தனது சகோதர சகோதரிகளின் பிள்ளைக்கு செலவு செய்கிறான், தனது குடும்பத்திற்கு தர்மம் செய்கிறான். இதற்காகவே குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு எரிமலையே வெடிக்கிறது. கல்யாணம் முடித்து முடித்து விட்டால் இனி கணவனுடைய செல்வமெல்லாம் தனக்கும் தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தான். அந்த அளவுக்கு குறுகிய மனப்பக்குவத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் இனி இவர்கள் தீனுக்காக எதை செய்யப் போகிறார்கள், அல்லாஹ்விற்காக எதை இழக்கப் போகிறார்கள்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை ஆதரிப்பதற்கு முஸ்லிம்கள் தயார் இல்லை, ஏன் சொந்த உறவுகளையே சேர்ப்பதற்கு தயார் இல்லை, அவர்களுக்கு கொடுப்பதற்கு நெஞ்சிலே இடமில்லை என்றால் இந்த வரக்கூடிய இந்த புதியவர்களுக்கு இவர்கள் எதை கொடுக்கப் போகிறார்கள்? அதற்குத்தான் சகோதரர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அபூ தல்ஹா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை வழி சகோதரர்கள், சாச்சா என்னுடைய சாச்சா சாச்சி என்னுடைய பெரியப்பா சின்னப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை சதக்காவாக ஆக்கிவிட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். செல்கிறார் அபூ தலஹா அந்த தோட்டத்தின் வெளியிலே நின்று கொண்டு, நீங்களெல்லாம் வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்கிறார். என்ன விஷயம்? நான் இதை அல்லாஹ்விற்காக சதக்காவாக ஆக்கிவிட்டேன், எல்லாம் வந்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் குரானிலே தொழுகையிலே ஓதப்படுவதற்கு மட்டும் உள்ள வசனங்கள் அல்ல, வாழ்க்கையிலே கொஞ்சமாவது நாம் இதை கொண்டு வருகிறோமா? இன்னும் முடியும் என்னால் நமது அறிவால் தீனுக்கு பயன் தர முடியுமா? நேரத்தால் பயன் தர முடியுமா? உடல் உழைப்பால் பயன் தர முடியுமா? எது முடியும் அதை செய்யுங்கள், இஹ்லாஸாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். எது முடியும்? சஹாபாக்களை பொறுத்தவரை பல சஹாபாக்களை நாம் அறிந்திருக்க மாட்டோம். எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து எல்லா விஷயங்களிலும் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவரவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் என்ன செய்தேன் என்ற அந்த துடிப்பிலே இருந்தார். எனவேதான் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சில சஹாபாக்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். யாருடைய ஆடுகளை? ஒட்டகங்கள் மேய்ப்பவர்களா? யாருடைய ஒட்டகங்களை? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு சென்றார்களே அவர்களுடைய ஒட்டகங்களை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதிலே சென்றவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பவர், அந்த குடும்பத்திற்கு உதவி செய்பவர் ஜிஹாதிலே சென்றவரை போன்று. அந்த குடும்பத்தார்களுக்கு பாதுகாப்பு தருபவர், அந்த பிள்ளைகளை பேணுபவர் அவர் ஜிஹாதுக்கு சென்றவரை போன்று. இப்படி கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய தீனுடைய தேவை விசாலமாக இருக்கிறது. ஒரு முதல் விஷயம் என்ன? அல்லாஹுடைய தீனுக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதி, அந்த உண்மையான தேட்டம், அதற்காக பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ, இது நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும், சுஜூதிலே வெளிப்பட வேண்டும், தனிமையிலே வெளிப்பட வேண்டும், இரவு நேரங்களிலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள், அல்லாஹும தக்கப்பல்லி லிஹிதமத் தீனி, உனது தீனுடைய பணிக்காக நீ என்னை ஏற்றுக்கொள், உனது பாதைக்காக நீ என்னை ஏற்றுக்கொள் என்ற துஆவை அல்லாஹ்விடத்திலே செய்யுங்கள். அந்த துஆ உங்களிடத்திலே வந்துவிட்டால் நீங்கள் குடும்ப பெண்களாக இருங்கள், பணி செய்யுங்கள், என்ன எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அந்த நிலையில் அல்லாஹுடைய தீனுக்கு, அல்லாஹுடைய தீனுடைய இந்த தாவத்திற்கு அழைப்பு பணிக்கு உங்களுக்கு சூழ்நிலைகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். இரண்டாவது என்ன? அல்லாஹுடைய இந்த தீனுக்காக நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ கற்றுக்கொள்வதற்கு இன்னும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கல்விக்கு அளவு கிடையாது. அதில் முதலாவதாக குர்ஆனுடைய இல்ம், இரண்டாவதாக சுன்னாவுடைய இல்ம், மூன்றாவதாக சஹாபாக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய ஆசாரர்களுடைய இல்ம், அதை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையிலே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அந்த சஹாபாக்களின் மீது, அந்த தாபியங்களின் மீது, அந்த சமூகத்தின் மீது நேசம் வையுங்கள். அந்த அவர்களுடைய வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சம்பவங்களை சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது மனம் உருகுங்கள். அப்படி சொல்லும் போது அந்த சஹாபாக்கள் சஹாபாக்களுக்காக கை தூக்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், அந்த சஹாபியை போன்று என் பிள்ளைகளை ஆக்கு. யா அல்லாஹ், அந்த சஹாபிகளை போன்று எனது பிள்ளைகளுக்கு ஈமானுடைய, இஸ்லாமுடைய, தீனுடைய தௌஃபீக்கை கொடு என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தீனுடைய தௌஃபீக்கை கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. இன்று என்ன நமது பிள்ளைகளுக்காக சகோதரிகளே எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். யாழ்லா, என் பிள்ளைய நல்ல முடியா வச்சுக்க, பாதுகாப்பா வச்சுக்க, அவனுக்கு நல்ல பறக்கத்தான படிப்பை கொடு, பறக்கத்தான செல்வத்தை கொடு என்று துன்யாவுக்காக நாவு அசைந்து கொண்டே இருக்கிறது. யாழ்லா, எனது குழந்தையை உனக்கு பொருத்தமான சாலிகான குழந்தையாக ஆக்கிக்கொடு என்று துவா செய்வது எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர் துவா செய்கிறோம், அதற்காக எத்தனை பேர் அழுகிறோம். பல இடங்களிலே சொல்லி இருப்பது உண்டு, பெரும்பாலும் கல்யாணமானதுக்கு பின்னாடி ரொம்ப பேர் துவா செய்வாங்க, யாரெல்லாம் குழந்தையை கொடு, குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு. சகோதரிகளே, இந்த துவா ஒரு நிறைவான துவா அல்ல. யா அல்லாஹ், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான குழந்தையை கொடு. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், சுத்தமான சாலிஹான சந்ததியை கொடு. வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையை நீ பொருந்து கொண்ட ஒரு குழந்தையாக கொடு என்று துஆ கேளுங்கள். அப்படி கேட்க தவறு இருந்தால் இப்போதாவது கேட்க தவறாதீர்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த குழந்தைக்காக நாங்கள் துஆ உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய நேமத்துகளிலே ஒரு நேமத்தாக குழந்தையை அல்லாஹ் சொல்கிறான். நம்மள எத்தனை பேர் அதை நினைத்து பார்த்திருப்போமோ, அல்லாஹ் தனக்கு குழந்தையை கொடுத்தானே என்று நினைத்து அழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்கள் எத்தனை பேர் இந்த சபையிலே? நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். சுஜூதிலே, யா அல்லாஹ், எனக்கு நீ எனது குழந்தையை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று எத்தனை முறை அழுது இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்நாளெல்லாம் அழுதார்கள். சூரா இப்ராஹிமிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், யா அல்லாஹ், எனக்கு இஸ்மாயிலை கொடுத்தாயே, யா அல்லாஹ், எனக்கு இஸ்ஹாக்கை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ். ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். நாம் நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தாயே. அதனால்தான் இன்று பலருடைய குழந்தைகள் வரம்பு மீறுகிறார்கள் என்றால், பெற்றோருக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை, அந்த குழந்தையோடு அவர்களுடைய அந்த தொடர்பு சரியில்லை என்று சொன்னால் வெறுப்படைகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். அந்த குழந்தைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? இதை அல்லாஹ்வுடைய நேமத்தாக நினைப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேமத்தாக நினைத்திருந்தால் அந்த குழந்தையின் மீது, அது குழந்தையாக இருக்கும் போது எப்படி பாசம் காட்டினார்களோ அது போன்று அந்த குழந்தை வாலிபத்தை அடைந்த போதும் அதன் மீது பாசம் காட்டுவார்கள், அதை அணைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்து வரை இப்படித்தான் செய்தார்கள். பாத்திமா வந்தால் எழுந்து சென்று பாத்திமாவை கரம் பிடித்து அழைத்து பாத்திமாவின் கரத்திலே முத்தம் கொடுத்து பாத்திமாவுடைய சோழிலே கை வைத்து கொண்டு வந்து தனது இருக்கையிலே அமர வைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லா வீட்டுக்கு சென்றால் பாத்திமாவும் அப்படித்தான் செய்வார்கள். குர்ஆனிலே சஹாபாக்களுடைய, குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்கள். எங்குமே அந்த நபிமார்கள் தங்களது குழந்தைகளை பேசும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஏன்? நூஹு நபி மாறு செய்யக்கூடிய தனது மகனை பார்க்கும் போது கூட, யா புனையர்க்கும் மானா, என் பாசமுள்ள மகனே, அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்துவிடு, இந்த தோணியிலே இந்த கப்பலிலே நீ ஏறிக்கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பெற்றோர், சனியும் பிடிச்சவனே, உதயவி பிடிச்சவனே, நீ உருப்படுவாயா, நீ உன்னை பெற்றனே, அதுக்கு நாலு கழுதையை வாங்கி விட்டுருக்கலாம், நாலு ஆற்றை வாங்கி விட்டுருக்கலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், நீ ஏன் எனக்கு பிறந்த நீது, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், எவ்வளவு நன்றி கட்ட தன்மை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த குழந்தைகளோடு சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு அவர்களோடு நீங்கள் பரிமாறுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இன்று தேவை. இன்று அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகின்றன, தொழுகை ஹஜ் உம்ரா என்று எல்லா இபாதத்துகளிலும் மக்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விற்காக கொஞ்சம் கொடுப்போம், அல்லாஹ்விற்காக நேரத்தை கொடுப்போம், அர்ப்பணிப்பை கொடுப்போம் என்று வரும்பொழுது அடையாளம் தெரியாமல் அப்படியே நகர்ந்து கொள்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய தீனுடைய அருமை தெரியவில்லை, அல்லாஹுடைய முஹப்பத் ரசூலுடைய முஹப்பத் இறங்கவில்லை உள்ளங்களிலே. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த ஒரு தரஜாவை நீங்கள் அடைய முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பது மட்டுமல்ல, எப்படி அந்த ஆசியாவை யாரை பற்றி முதலிலே சொன்னோமோ, அல்லாஹுடைய அந்த முஹப்பத்தை பாருங்கள், அல்லாஹுடைய முஹப்பத்தை பாருங்கள். தனக்கு எதிரியாக இருந்த அந்த ஒரு பெண், தனக்கு எதிரியாக இருந்த ஒரு ஃபிரௌனுடைய மனைவி, அல்லாஹுடைய ரஹமத் என்ன, அந்த பெண்ணுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன, காசமுல் அம்பியா இமாமுல் முர்சலினுடைய மனைவியாக சொர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களை ஆக்குகிறார். அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன, துன்யாவிலே உயிரை இழந்தார்கள், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பெண்மணியை தனது ரசூல் காசமுல் அம்பியாவுடைய மனைவிகளை ஒருவராக ஆக்கி தருகிறான் என்று நம் ஹதீஸ்களை படிக்கிறோம் என்றால் இதுதான் அல்லாஹுடைய வெகுமதி. இந்த வெகுமதிக்காக, இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக நாம் முன்னேறுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறியதில் எனக்கும் நீங்கள் கேட்டதிலே உங்களுக்கும் சிறந்த நன்மைகளை நற்பலன்களை ஆக்கியருவானாக. கேட்ட விஷயங்கள் உள்ளத்திலே உறுதியாக சரிபடுவதற்கும் அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. استغفر الله العظيم واقول قولي هذا اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عن من سواك صلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك